சிஐடி சந்துரு, எழுதியவர் தேவன். பாகம் ஒன்று, அத்தியாயம் நான்கு, நாராயணனுக்கு ஏற்பட்ட அனுபவம், பகுதி ஒன்று. போலீஸ் ஸ்டேஷனில் சந்துருவிடம் தகவல்களையெல்லாம் சொல்லிவிட்டு வெளியே வந்த தாமோதரன் பஸ் ஏறி டவுனுக்கு சென்றான். பலவிதமான குழப்பங்கள் அவன் மனத்தை பிடித்து கொண்டு உழுப்பின. ஒரு சமயம் சந்துருவிடம் இதையெல்லாம் சொன்னது பிசகோ என்ற சஞ்சலம் அவனை கலக்கியது. சந்துருவின் இடக்கான பேச்சுக்கள், ஏராளமான நகைப்பு, கண்களின் கூர்மை, ஒளிவு மறைவு இல்லாமல் காட்டிய சந்தேகம் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அவன் ஞாபகத்திற்கு வந்தன. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்க தேவையில்லையோ என்ற ஒரு பயமும், போனதால் என்ன, நாளைக்கே ஒரு அபாயம் என்றால் தொடர்ந்து அவர்களை கண்டு உதவி கேட்கலாமே என்று சமாதானமும் மாறி மாறி வந்து கொண்டிருந்தன. ஆனால் அந்த சந்துரு நம்மை விட கெட்டிக்காரனாக இருக்கிறானே என்ற கவலையும் குறுக்கிட்டது. பாய் கடைக்கு அருகிலேயே பஸ்ஸிலிருந்து இறங்கி அவன் ஒரு ரிக்ஷாவை அமர்த்தி கொண்டு அதில் உட்கார்ந்து கொண்டான். பஸ்ஸிலிருந்து இறங்கும் போதே தன்னை சுற்றிலும் ஒரு முறை யாரேனும் கவனிக்கிறார்களா என்பதை நிச்சயம் செய்து கொண்டான். அவன் அறிய யாரும் அந்த வட்டாரத்தில் இல்லை. ரிக்ஷா சென்ற ரஸ்தாவில் பெரும்பாலும் மருந்து கடைகளே இருந்தன. காலை வேளையாகையால் அநேகம் கடைகள் திறக்கப்படவே இல்லை. சிலவற்றில் அப்போதே சிப்பந்திகள் வந்து கொண்டிருந்தார்கள். கல்பமணி ட்ரக் ஸ்டோர்ஸ் என்ற ஆங்கிலத்தில் பலகை தொங்கிய ஒரு கடைக்கு எதிரே ரிக்ஷாவை நிறுத்த சொல்லி அதனுள் சுவாதீனமாக நுழைந்தான் தாமோதரன். கடையின் வாசலை தாண்டியதும் இருபுறமும் கள்ளிப்பெட்டிகள் அடுக்கப்பட்டு ஒருவர் உள்ளே செல்ல ஒருவர் வெளியே வருவதற்கான இடைவெளி இருந்தது. கல்பமணியின் உட்புறத்தில் உள்ள ஹாலில் ஏழெட்டு பீரோக்களும் அவைகளில் மருந்து சீசாக்களும் காணப்பட்டன. வற்றலாக ஒருவன் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான். தாமோதரனை கண்டதும் சற்று பயந்தவன் போல காட்டி, இன்றைக்கு வெகு சீக்கிரம் வந்துவிட்டீர்களே என்று கேட்டு எழித்தான். இல்லை கோவிந்தா, இன்றைக்கு நான் வரப்போகிறதில்லை. வீட்டில் தங்கியிருக்க வேண்டிய வேலை இருக்கின்றது. எங்கே முதலாளி, இன்னும் வரவில்லையோ என்று கேட்டான். முதலாளி எனும்போது அந்த குரலில் இருந்த உதாசீனத்தை கோவிந்தன் கவனித்திருக்க வேண்டும். வற்றி சுருக்கம் விழுந்த அவன் தாடிகளில் ஒரு புன்முறுவலின் ரேகை தோன்றி மறைந்தது. வந்துவிட்டார், பின்புறம் கொடவுனில் இருக்கிறார், கூப்பிடட்டுமா என்று கேட்டான் கோவிந்தன். வேண்டாம், நானே போய் பார்த்து சொல்லிவிட்டு வருகிறேன் என்று கண்ணை சிமிட்டிவிட்டு தாமோதரன் பின்கட்டுக்கு சென்றான். முற்றும் வழுக்கை விழுந்த தலை, மௌட்டியத்தின் சின்னமான முகம், பருத்த தொப்பை, சதை போட்ட உடல், ஆனால் தளர்ந்த சாயல், வெள்ளை சட்டையில் பல பாகங்களில் அழுக்கு, நெற்றியில் அரும்பிய வியர்வை, இந்த தோற்றத்துடன் முதலாளி அங்கே காட்சியளித்தார். தாமோதரனை கண்டதும் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தார். தாமோதரன் அவரை ஒரு கணம் கவனித்து பார்த்தான். சிரிப்பை அடக்கி கொண்டு, முதலாளி, இன்றைக்கு நான் ஆபீஸுக்கு மட்டம் போடப்போகிறேன், அநேகமாக வீட்டிலேயே தான் இருப்பேன் என்றான். முதலாளி முகத்தை துடைத்து கொண்டு முன்னே வந்தார். அதற்கென்ன, உங்கள் சௌகரியப்படி செய்யுங்களேன் என்றார். அப்படியென்றால் நீர் இங்கே வந்து பதுங்கிக் கொண்டிருந்தால் சரிப்பட்டு வராது. அதை சொல்லத்தான் இப்போது நான் வந்தேன். தெரியாதா, சொல்ல வேண்டுமா எனக்கு? இப்போது போய் உட்கார்ந்து விட மாட்டேனா? முதலாளியின் பேச்சில் சற்றாவது தைரியமோ தெம்போ காணப்படவில்லை. போலீஸிலிருந்து என்னை பற்றி விசாரித்து ஏதேனும் தகவல் வரலாம். ஒரே மட்டாக உளறி அடித்து கொண்டு விடப் போகிறீர்கள். நான் அங்கே ஒரு புகார் செய்துவிட்டு வந்திருக்கிறேன். வந்து கேட்டால் தாமோதரன் என்பவர் இங்கே குமாஸ்தாவாக இருப்பவர்தான். இன்று லீவு எடுத்துக்கொண்டு வீட்டில் இருக்கிறார். தேவையானால் போய் பாருங்கள் என்று அடித்து பேசுங்கள். ஒன்றும் பயமில்லை. உங்கள் கடைக்கு அபாயம் வந்துவிடவில்லை. அதற்கென்ன, அப்படியே செய்துவிட்டால் போச்சு. முன்னாடி உங்கள் இடத்தில் போய் உட்காருங்கள். அதை நான் கண்ணால் பார்த்துவிட்டு போகிறேன். கல்பமணி ட்ரக் ஸ்டோர்ஸ் முதலாளி குருசாமி நாயக்கர் என்றால் இப்படியா இருக்கிறது? ரொம்ப பகட்டாக இருந்தாலும் அபாயகம் இல்லை என்றார் முதலாளி. ரொம்ப அழுமூஞ்சியாக இருந்தாலும் பிரயோசனமில்லை என்று சொல்லிவிட்டு தாமோதரன் வெளியே வந்தான். அதற்குள் கடையினுள் இரண்டு மூன்று பேர் மருந்துகள் வாங்க வந்துவிட்டாராகையால் தாமோதரன் உரத்த குரலில், கோவிந்தா, முதலாளி வந்து கொண்டே இருக்கிறார், அதுவரை கவனித்துக்கொள் என்று ஆங்கே இட்டு வெளியே வந்தான். கடை வாசலில் அவன் ரிக்ஷாவில் மீண்டும் ஏறியபோதுதான் முதன்முறையாக ஒரு சந்தேகம் எழுந்தது. கல்பமணி ட்ரக் ஸ்டோர்ஸுக்கு நான்கு கடைக்கப்பால் ஒரு மோட்டார் நின்று கொண்டிருந்ததை அவன் கவனித்தான். அதன் உடலில் இரு வர்ணங்கள் பூசப்பட்டிருந்தன. மேல் பாகத்தில் சிவப்பும் கீழ்பாகத்தில் கருநீலமும். இதே வண்டியை பஸ்ஸிலிருந்து இறங்கும் போதும் பார்த்ததாக அவனுக்கு ஒரு ஞாபகம். எதற்கும் முன்ஜாக்கிரதையாக இருந்து விடுவதே நலம் என்று தாமோதரன் தன் ரிக்ஷா 2 furlong தூரம் சென்று ஒரு முக்கில் திரும்பியதும் இறங்கிக் கொண்டு அங்கிருந்த டாக்ஸியில் கப்பென்று ஏறிக்கொண்டான். விடு நுங்கம்பாக்கத்திற்கு என்ற அவசர உத்தரவு பிறப்பித்தான். டாக்ஸி உடனே கிளம்பிவிட்டது. சென்ட்ரல் ஸ்டேஷனை தாண்டி அது சென்றபோது மெல்ல தாமோதரன் திரும்பி பார்த்தான். அவன் பின்னால் அந்த சிவப்பு நீலம் மோட்டார் தொடரவில்லை. சீ, என்ன அசட்டு பயம்! யாரையோ கண்டு எதற்காக இப்படி அலறிக்கொண்டு ஓட வேண்டும் என்று தன்னையே பரிகாசம் செய்து கொண்டான். அப்படி நம்மை கருவிக்கொண்டு துரத்துபவர் யார்? உலகம் அறிய என்ன குற்றம் செய்துவிட்டோம் என்று மனத்தையும் திடம் செய்து கொண்டான். எழும்பூர் ஸ்டேஷனை நெருங்குகிற போது மறுபடி ஒரு முறை அகஸ்மாத்தாக பின்னால் நோக்கினான். பக்கென்றது அவனுக்கு. அதே வண்டி வெகு தொலைவில் வந்து கொண்டிருந்தது. பின்தொடர்கிறானா? ஏன், சந்தேக நிவர்த்தி செய்து கொண்டு விடலாமே என்று டாக்ஸி டிரைவருக்கும் விடு புறசைவாக்கத்திற்கு என்று புதிய உத்தரவு கொடுத்தான். எழும்பூர் ஓவர் பிரிட்ஜின் மீது ஏறி இறங்கி பூந்தமல்லி ரோட்டை அடைந்ததும் டாக்ஸியை ஒரு ஓரமாக நிறுத்த சொல்லி 10 நிமிஷம் காத்திருந்தான். உண்மையில் அந்த வண்டி பின்தொடர்வதானால் இப்போது அவனை தாண்டி சென்றே ஆக வேண்டுமல்லவா? அப்படி தாண்டி சென்றபின் திருப்பி ஓட்ட சொல்லலாமே. நேரமாக ஆக தாமோதரன் நெஞ்சில் தெம்பு ஏறியது. அந்த கார் வரவே இல்லை. அவன் கொண்டது வீண் பிரம்மைதானோ? அந்த க்ஷணமே புரசைவாக்கத்தில் சுற்றும் யோசனையை கைவிட்டு தாமோதரன் நுங்கம்பாக்கத்தில் தன்னுடைய ஜாகைக்கே வண்டியை ஓட்டும்படி சொன்னான். அப்படியே அவனை பின்பற்றி அந்த மோட்டார் வந்திருந்தாலும் அதை திக்குமுக்காட செய்துவிட்ட பெருமை அவனுக்கு இருந்தது. தாமோதரன் வசித்த தெருவில் திரும்பியது டாக்ஸி. அவன் குறிப்பிட்ட வீட்டின் வெளியேயும் நின்றது. அப்பாடா என்று ஒரு பெருமூச்சு பாதி வெளிவந்திருக்கும். படுவேகமாக அந்த பழைய மோட்டார் வந்து எதிர் சாரியில் நின்றுவிட்டது. அதிலிருந்து இறங்கியவரை கண்டவுடனே தாமோதரனின் சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டதெனலாம். ஏனென்றால் முதல் நாளிரவு சென்ட்ரல் ஸ்டேஷனில் அவனை கண்டு லிங்கி செட்டி தெருவில் ஒரு வீட்டு சாவிகளையும் கொடுத்து தோல் பையுடன் எழும்பூர் ஸ்டேஷனில் சந்திக்கும்படி சொன்ன அதே ஆசாமிதான் அந்த வண்டியிலிருந்து இறங்கினார். குட் மார்னிங் என்று சொல்லிக் கொண்டு வந்து வெகு சுவாதீனமாக கையையும் நீட்டினார். தாமோதரனின் உடலில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டு அது கைவரையிலும் பரவியது. அவனுடைய கையை பற்றி கொண்டிருந்த அந்த ஆசாமிக்கு கூட அது தெரிந்திருக்க வேண்டும். மிஸ்டர், உங்களை அகஸ்மாத்தாக இன்று காலையில் பார்த்தேன். வழியில் நிறுத்தி வைத்து பேச எனக்கு விருப்பமில்லை. நேராக வீட்டுக்கே வந்துவிட்டேன். வருகிறீர்களா? உள்ளே போகலாம் என்று அழைத்தார். டாக்ஸிக்காரனுக்கு பணம் கொடுத்து அனுப்பினான் தாமோதரன். அவனுக்கு உடலெல்லாம் குப்பென்று வியர்த்துவிட்டது. உடலில் ஏற்பட்ட பதட்டம் நிற்கவே இல்லை. பலவித நோய்கள் சேர்ந்து தாக்கினால் ஏற்படும் பலவீனத்தை அவன் அப்போது உணர்ந்தான். எது நடக்கக்கூடாதென்று விரும்பினானோ அது நடந்துவிட்டது. இப்போது இந்த ஆசாமிக்கு அவன் என்ன பதில் சொல்வது? எப்படி அவனை சமாதானமாக அனுப்புவது? உள்ளே போகலாமா என்றார் அந்த மனிதர் சற்று அதிகாரமாகவே. தாமோதரன் அந்த மனிதரை மாடிக்கு அழைத்து சென்றான். கீழே அவனுடைய மனைவி ஜன்னல் வழியே இருவர் ஏறி செல்வதை கவனித்தாள். முக்கியமாக தாமோதரனின் கலவரம் அவளுக்கு புலனாகியிருக்க வேண்டும். சங்கரா, சங்கரா என்று கூப்பிட்டான். கிட்டத்தட்ட அவளுடைய முகஜாடையுடன் 5-6 பிராயம் இளையவனான ஒரு ஆண் பிள்ளை அங்கே வந்து என்ன அக்கா என்று கேட்டான். அரை நிஜாரில் தன் கைகளை துடைத்து கொண்டு, உன் அத்தான் மாடிக்கு போகிறார், கூடவே ஒரு ஆளும் செல்கிறான். அவர் கவலைப்படுகிற மாதிரி படுகிறது. எதற்கும் நீ போய் நின்று கொள் என்று எச்சரிக்கை செய்தாள். மாடி அறையை அடைந்ததும் தாமோதரன் அந்த ஆசாமியை உட்கார்ந்து கொள்ளும்படி கூறி ஒரு நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு எதிரில் தானும் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டான். பிறகு வந்த ஆசாமியே முன்னதாக பேசட்டும் என்று காத்திருந்தான். நேற்று உங்களுக்கு அவசியமான தொந்தரவு கொடுத்துவிட்டேன். கடைசியில் நான் எழும்பூரில் வந்து ரயில் ஏறவே இல்லை. தியாகராய நகரில் ஒரு வேலை இருந்ததாக சொன்னேன் அல்லவா? அது எதிர்பார்த்ததை விட அதிக நேரம் இழுத்துவிட்டது என்றார் அவர். ஓஹோ, சரிதான் என்றான் தாமோதரன் சுருக்கமாக. இன்று மாலைதான் போகிறேன். பேஷாக செய்யுங்கள். தீவிரமாக அவன் மனம் யோசனை செய்து கொண்டிருந்தது. அவ்வளவுதான் விஷயம். இனிமேல் நீங்கள் எடுத்து வந்த பையையும் வீட்டு சாவியையும் என்னிடம் சேர்ப்பித்து விடுங்கள், நான் போகிறேன். தலையை சொரிந்து கொண்டான் தாமோதரன். துணிச்சலாக, நான் இப்போது உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. சாவிகளை வாங்கி கொண்டேனே ஒழிய என்னால் அந்த வீட்டிற்கு போகவே முடியவில்லை. மனம் இடம் கொடுக்கவில்லை. சாவிகளை திருப்பி கொடுத்து விடலாம் என்று முடிவு செய்து வெகு நேரம் எழும்பூர் ஸ்டேஷனுக்கு வந்து காத்திருந்துவிட்டு திரும்பினேன். என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்றான். அவர் தலையை மெல்ல ஆட்டி ஒரு புன்னகையை வருவித்து கொண்டார். ஒப்புக்கொள்கிறேன், ஒப்புக்கொள்கிறேன். சிலருக்கு அப்படி மனசாட்சி பயமுறுத்துவதும் சகஜம்தான். ஆனால் நான் செய்ய சொன்ன காரியத்தில் பின்வாங்கும்படி ஏதும் இல்லை. அதில் கௌரவஹானியான விஷயமே கிடையாது. போகட்டும், உங்கள் இஷ்டப்படி செய்ததில் சந்தோஷமே. அந்த சாவிகளை கொடுத்து விடுங்கள், இனி நானே போய் கவனித்துக் கொள்கிறேன். அந்த சாவிகள் என்னிடம் இப்போது இல்லை என்றான் தாமோதரன் கூடியவரை தெம்பாக. எங்கே, காணாமல் போய்விட்டதாக சொல்லப்போகிறீரா என்ன? ஆமாம், நேற்று ராத்திரி வழியில் எங்கோ அவைகளை நான் தவற விட்டுவிட்டேன். அதற்காக உங்களை பார்க்கவும் வெட்கப்படுகிறேன். அதுவும் சகஜம்தான். நாம் மறுபடி எங்கே சந்திக்கப் போகிறோம் என்கிற எண்ணத்தில் நீர் கவலைப்பட்டிருக்க கூட மாட்டீர். அப்படியில்லை, நேற்றெல்லாம் நான் தூங்கவே இல்லை. சோ, உமக்கு எத்தனை சங்கடம் என்னால் வந்துவிட்டது. நீர் தூங்கவில்லை என்பதுதான் என் மனசை மிகவும் வருத்துகிறது. அவ்வளவுதானே? இத்தனை இலகுவில் இந்த ஆசாமி எழுந்து போகிறார் என்பதை தாமோதரனால் நம்ப முடியவில்லை. உண்மையில் அவர் எழுந்தே விட்டார். தமது நிஜார்பைகளில் கைகளை விட்டுக்கொண்டு ஏதோ யோசனை செய்பவர் போல் ஒரு கணம் தயங்கினார். மறுகணம் அந்த கைகள் விரைப்பாகிவிட்டன. கண்கள் ஒரு பயங்கரமான ஒளி தோன்றியது. பற்களை கடித்து கொண்டார். ஓய் தாமோதரன், நான் முழு முட்டாள் என்று நினைத்து விட்டீரில்லையா என்று கேட்டார். குரல் ஒரே சீற்றமாக வந்தது. தாமோதரன் கலங்கிவிட்டான். அவன் கண்கள் நாலாபுறமும் துழாவின. தொண்டையை அடைத்து கொண்டு வந்தது. பெரிய நடிகனாக அல்லவா இருந்தார் அந்த பேர் வழி. தாமோதரன் மனம் பூரிக்கும் சமயம் ஒரே முட்டாக அமுக்குகிறாரே, கசக்குகிறாரே. தாமோதரன், எனக்கு எல்லாம் தெரியும். நேற்று நான் சொன்ன பிரகாரமே நீர் அந்த வீட்டுக்கு போயிருந்தீர். அந்த பையுடன் எழும்பூருக்கும் வந்தீர். என்னிடம் சேர்ப்பித்து விட வேண்டுமென்று நல்ல எண்ணத்துடன் அங்கே அலைந்ததும் உண்மை. இப்போது ஏன் புழுகுகிறீர்? தாமோதரன் மீண்டும் தயங்கினான். வீணாக மேலும் பொய் சொல்ல வேண்டாம். இதுவரையில் உம்மை நான் ஆழம் பார்த்தேன், அவ்வளவுதான். சீக்கிரம் வரட்டும் விஷயம். என்னை விட கெட்டிக்காரர் என்று எண்ணி ஏமாந்து விடாதீர். ஜாக்கிரதை. ஐயா, உண்மையை கூறுகிறேன், அது திருட்டு போய்விட்டது என்றான் தாமோதரன் கெஞ்சும் குரலில். அவநம்பிக்கையுடன் அவர் உதடுகளை மடக்கிக் கொண்டார். திருட்டு போய்விட்டதா? எப்படி, எப்போது? நேற்று இரவு நான் அதை கொண்டு வந்தது உண்மை. இந்த பீரோவில் வைத்ததும் உண்மை. யாரோ பீரோவை உடைத்து திறந்து அதை அடித்து கொண்டு போய்விட்டார்கள். வைத்த இடத்தை பார்க்கவில்லை. அதை முன்னாடியே என்னிடம் சொல்வதற்கென்ன? சுத்தம் அடையன். அதை எப்படியும் கண்டுபிடித்து விடலாம் என்று நான் நினைத்தேன். நினைத்தீரா? ஏன் ஐயா, அதற்குத்தான் இன்று காலையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சென்றிருந்தீரோ?
ஆமாம்.
போலீஸ்காரன் குடைந்து குடைந்து உம்மை கேட்டிருப்பானே. சாவிகளை கூட அங்கேதான் தொலைத்து விட்டு வந்தீர் இல்லையா? வாயை திறந்து பேசும்.
உண்மையை சொல்லிவிடுகிறேன், அதுவும் அப்படித்தான். நான் செய்யக்கூடியது வேறு ஒன்றும் இல்லை. நான் சத்தியமாக சொல்கிறேன், யாரோ அதை கொண்டு போய்விட்டார்கள்.
இதற்குள் அந்த பேர் வழியின் உடம்பு கெட்டிப்பட்டது போலும், முகத்தில் கொலை குறி தோன்றிவிட்டது போலும் தாமோதரன் உணர்ந்து நடுங்கினான். அடுத்தபடி அவர் தன் மென்னியை பிடித்து நெறித்து கொன்றாலும் கேள்வி முறையில்லை என்று ஒரு பீதி பற்றி கொண்டது. அத்தான், என்னை கூப்பிட்டீர்களா என்று அந்த சமயத்தில் கேட்டுக்கொண்டு நுழைந்தான் மைத்துனன் சங்கரன்.
இல்லை, இல்லை என்று குழறின தாமோதரன். அவன் அங்கிருந்து போய்விடாமல் இருக்க வேண்டுமே என்று மிகவும் விரும்பினான்.
ஒரே கண்ணோட்டத்தில் சங்கரன் ஏதோ அசாதாரணமான நடவடிக்கைகள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை யூகித்து கொண்டவனாக,
காபி கூட சாப்பிடாமல் போய்விட்டீர்களே என்று மேலே வந்தேன். ஏதோ கோபமாக பேச்சுவார்த்தை காதில் விழுந்தது என்று நிறுத்தினான்.
கோபம் ஒன்றும் இல்லை சங்கரா,
நேற்று ராத்திரி இந்த பீரோவை யாரோ உடைத்து எல்லாவற்றையும் வாரி இறைத்து விட்டு போனதை நான் இவரிடம் சொல்கிறேன். இவருக்கு நம்பிக்கை வரமாட்டேன் என்கிறது. நீயாவது சொல்லப்பா.
அத்தான் சொல்வது முழுவதும் நிஜம் என்றான் சங்கரன் அழுத்தம் திருத்தமாக.
அவன் பேச்சில் தாமோதரனுடைய குரலில் இருந்த தயக்கமில்லை. உண்மையை சொல்கிறான் என்று நம்பிக்கை துணித்தது.
வந்திருந்த ஆசாமி சிறிது கண்களை மூடி சிந்தனை செய்தார்.
பெண் யார் எடுத்தது, அதையாவது சொல்லித் தொலையுங்கள் என்றார்.
எனக்கு எப்படி தெரியும் என்று தொடங்கின தாமோதரனை நிறுத்தினான் சங்கரன்.
நடந்ததை சொல்லிவிடுகிறோம். யாரோ இரண்டு பேர் நேற்று ரயிலடியிலேயே வட்டமிட்டதாக அத்தான் கூறினார். அவர்களே கூட பின்தொடர்ந்து வந்து எடுத்திருக்கலாம்.
யாரையா அந்த இரண்டு பேர்?
தாமோதரனுக்கு இதற்குள் சிறிது தெம்பு வந்துவிட்டது. ஒருவன் உயரமாக வாட்டசாட்டமாக இருந்தான், மற்றவன் குள்ளமாக சிறுகூடாக இருந்தான்.
அவர்கள் இரண்டு பேரையும் நான் லிங்கி செட்டி தெரு வீட்டிற்குள்ளும் பார்த்தேன்.
நான் வாசல் வழியே சென்றபோது அவர்கள் புழக்கடை வழியே வந்திருந்தார்கள்.
நல்ல வேளை நான் முன்னாலேயே பையை எடுத்திருந்தேன். அப்போது என்னை அங்கே கண்டிருந்தால் கொன்றே போட்டிருப்பார்கள்.
இதையெல்லாம் நான் பெருமைக்காக சொல்லிக்கொள்ளவில்லை. ஆனால் எத்தனை பெரிய ஆபத்தில் அதை எடுத்து வந்திருக்கிறேன்.
அடசட், சும்மாயிரும். பையை எடுத்து என் கையில் கொடுத்து விட்டீரே, பேச்சை பார். பெருமை அடித்துக் கொள்ளவில்லையா? நீங்கள் இரண்டு பேருமாக சேர்ந்து சொல்கிற கட்டுக்கதையை நான் இப்போது நம்புகிறேன் என்றே வைத்துக் கொள்வோம். அந்த ஆட்களை எங்கே சென்று நான் தேடுகிறது?
அத்தானும் நானும் சும்மா இருக்க மாட்டோம்.
இல்லாமல்தான் போலீஸில் போய் எழுதி வைத்து விட்டு வந்திருக்கிறாரே. செய்வதெல்லாம் தப்புத்தண்டா, வாயை மூடையா.
தாமோதரன் நன்றாகவே துணிந்துவிட்டான். ஓயாமல் விரட்டுகிறீரே.
உம்முடைய காரியமும் நாணயமான காரியமில்லை. என்னிடம் ஒரு பொய்யை சொல்லித்தான் அனுப்பியிருக்கிறீர்.
அந்த வீடு உமக்கு சொந்தமில்லை, வியாஜ்யத்தில் இருக்கிறது என்று நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
ஆகையால் கொஞ்சம் நிதானத்துடன் பேச வேண்டும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும்.
ஓஹோ, போலீஸ் கொடுத்த தைரியமோ இது? என்னை நீர் சரியாக தெரிந்து கொள்ளாமல் பேசுகிறீர் தாமோதரன்.
ஆமாம், நான் மிகவும் துஷ்டன், பெரிய போக்கிரி. கண்களை மூடிக்கொண்டு சாவிகளை உம்மிடம் நான் கொடுத்து விடவில்லை. கொடுத்தது முதல் என் கண்காணிப்பில் வைத்து கொண்டிருக்கிறேன்.
இப்போதைக்கு உங்கள் பேச்சை நம்புகிறேன்.
என்னிடம் ஏதாவது பேத்து மாத்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரிந்ததோ பொல்லாதவனாக இருப்பேன்.
பேஷாக இருந்துவிட்டு போங்கள், நாங்கள் குறுக்கே நிற்க மாட்டோம்.
நான் இப்போது போகிறேன். போயே போய்விட்டேன் என்று நினைத்து விட வேண்டாம். அந்த பை அப்படியே என்னிடம் வந்து சேர ஜவாப்தாரி நீங்கள்தான். சேர்ப்பித்தால் அள்ளி கொடுப்பேன். இடையில் விளையாட்டு நடந்ததோ இரக்கம் காட்டாமல் வஞ்சம் தீர்த்து கொள்வேன். எங்கே போய் ஒளிந்தாலும் விடமாட்டேன்.
எங்களுக்கு புரிந்துவிட்டது என்றான் சங்கரன்.
அவர் இறங்கி சென்றார். இருவரும் பெருமூச்சு விட்டு ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள்.
மோட்டார் புறப்பட்ட பிறகு தாமோதரனுக்கு ஒரு யோசனை திடீரென்று வந்தது.
சந்துரு கேட்டு வைக்க சொல்லியிருந்தபடி அவருடைய பெயரையும் விலாசத்தையும் விசாரித்து வைத்துக் கொள்ள அவன் மறந்து போய்விட்டான்.
சங்கரனை பார்த்து, நல்ல சமயத்தில் நீ வந்து சேர்ந்தாய். தனியாக நான் அகப்பட்டு கொண்டால் அவன் கொலை செய்யவும் அஞ்சமாட்டான் என்றான் தாமோதரன்.
இவன் மேலே வரும்போதே அக்கா எச்சரித்து விட்டாள். நானும் தயாராகவே இருந்துவிட்டேன். இன்றைக்கு சாயந்தரம் நான் சினிமாவுக்கு போகலாம் என்று இருக்கிறேன் அத்தான்.
போய்விட்டு வாயேன்.
அக்காவையும் அழைத்து கொண்டு போகிறேன். உங்கள் சமாச்சாரம் எப்படி?
நம்ம கடை 7 மணிக்கு மூடுகிறான். அதுவரை நான் இங்கேதான் இருக்கிறேன்.
அப்புறம் முதலாளியுடன் 30 மணி நேரம் எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கிறது, போய் வர வேண்டும். ஆனால் பரவாயில்லை, அதற்குள் ஒன்றும் நடந்துவிடாது என்றான் தாமோதரன்.
நிச்சயம் நடக்கப்போகிறது என்பதை அவன் அப்போது உணர்ந்து கொள்ளவில்லை.